டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
அதிகாலையில் தேவனின் சத்தத்தை கேட்க வாஞ்சையோடு இருக்கும் சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பர்களே, வேதத்தை நன்கு அறிந்து கொள்ள இது ஒரு சிறந்த வாய்ப்பு. இந்நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். இன்றைய செய்தியின் கருத்துக்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள்.
வேதாராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நாம் கடந்த நிகழ்ச்சியிலே மல்கியா 3:7 இறுதியாக சிந்தித்துக் கொண்டிருந்தது உங்களுக்கு நினைவில் இருக்கலாம். நாம் தேவனிடத்திலே திரும்ப வேண்டியது அவசியம் என்று சிந்தித்தோம். தேவன் மனம் திரும்பும்படி விசுவாசிகளை பார்த்து சொல்கிறார். அவிசுவாசிகளை பார்த்து நாம் விசுவாசிக்கும்படி சொல்ல வேண்டும், கிறிஸ்துவனிடத்திலே திரும்பும்படி சொல்ல வேண்டும் என்று பார்த்தோம். அவர்கள் அவ்வாறு திரும்பும் பொழுது மற்ற பாவ வழிகளிலிருந்து அவர்கள் திரும்பி விடுவார்கள் என்றும் சிந்தித்தோம். இருந்த போதிலும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் கெட்ட குமாரனை போல தூர தேசத்திற்கு போய்விடுகிறார்கள். தேவன் அவர்களை பார்த்து மனம் திரும்பு, வீட்டிற்கு திரும்பி வா என்று சொல்கிறார். இப்படிப்பட்டவர்களே வீட்டிற்கு வர வேண்டியவர்கள். இந்த அநேக விசுவாசிகள் வீட்டிற்கு திரும்பி வர வேண்டியது அவசியமானதாயிருக்கிறது. தேவன் தெருமுனையிலே நிற்கிற ஒரு அவிசுவாசியை குறித்து பேசிக் கொண்டிருக்கவில்லை, அவர் விசுவாசியாகிய உங்களோடுதான் பேசிக் கொண்டிருக்கிறார். வீட்டிற்கு வா என்று உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார். நீங்கள் அங்கே என்ன பாவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? சபையிலே நீங்கள் ஏன் பிரச்சனையை உருவாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? விபச்சார பாவத்திலிருந்து வெளியே வர மனதில்லையா? தேவன் சொல்லுகிறார், வீட்டிற்கு வா. முன் போன வழியை விட்டு முற்றிலும் திரும்பி வீட்டிற்கு வா என்று அழைக்கிறார். இதுவே விசுவாசிகளுக்கான செய்தி. இஸ்ரவேலிலே தம்முடைய பிள்ளைகளாக இருந்தவர்களை பார்த்து என்னிடத்திலே திரும்பு, நானும் உன்னிடத்திலே திரும்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கெட்டகுமாரன் வீட்டிற்கு திரும்பி வந்தபோது அப்பாவினிடத்திலே அவன் அடிகளை பெறவில்லை. அவன் தூர தேசத்தில் இருந்தபோதே அடிகளை பெற்றான். பன்றியின் கூடு மிகவும் இனிமையான இடம் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அது தவறு பிரியமானவர்களே. பாவத்தில் வீழ்ந்த எந்த ஒரு தேவ பிள்ளையும் பாவம் தாங்கள் நினைத்தது போல இனிமையாக இல்லை என்பதை கண்டுகொள்வார்கள். அதையே அவர்கள் சொல்வார்கள். நம்மிலே அநேகர் இதற்கு சாட்சி சொல்ல முடியும். பன்றியின் கூட்டை விட்டு வெளியேற வேண்டியதே முக்கியமான காரியம். பன்றிதான் பன்றியின் கூட்டை விரும்பும். குமாரர்கள் பன்றி கூட்டை விரும்ப மாட்டார்கள். அவர்கள் அதிலிருந்து வெளியே வந்து விடுவார்கள். மல்கியாவின் நாட்களிலே வாழ்ந்த மக்கள் தங்கள் தேவனிடத்திலே திரும்பவும் மனம் திரும்பவும் அவசியமில்லை என்று மறுத்துவிட்டார்கள். ஏனென்றால் தாங்கள் அவரை விட்டு வெளியே போகவில்லை என்று பாசாங்கு செய்தார்கள். அவர்கள் தேவாலயம் கூட்டத்தால் நிரம்பியிருக்கிறது, நாங்கள் சடங்காச்சாரம் என்னென்ன உண்டோ அவற்றை எல்லாம் சரியாக செய்து கொண்டிருக்கிறோம், அப்படி இருக்கும்பொழுது திரும்புங்கள் என்று எங்களை பார்த்து நீர் சொல்வதின் அர்த்தம் புரியவில்லையே. நாங்கள் ஏற்கனவே உம்மிடத்திலேயேதானே இருக்கிறோம், நாங்கள் வேறு எங்கேயும் போய்விடவில்லையே என்கிறார்கள். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஆம், நீங்கள் இங்கேதான் இருக்கிறீர்கள், நீங்கள் சடங்காச்சாரமான காரியங்களை செய்யலாம், ஆனால் உங்கள் இருதயம் என்னை விட்டு தூரமாக இருக்கிறது என்று சொல்கிறார். அருமையானவர்களே, இன்றைய ஆவிக்குரிய வட்டாரத்திற்கும் இது பொருத்தமானதாயிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் பார்த்து அல்லேலூயா என்றும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று அடிக்கடி சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அவர்களுடைய இருதயம் தேவனை விட்டு வெகு தொலைவிலே இருக்கலாம். தேவன் அவர்களை பார்த்து மனம் திரும்புங்கள் என்பார். ஆனால் இது நமக்கு கடினமான காரியமாக தோன்றும். தேவ பிள்ளைகளான நமக்கு இவ்வாறு மனம் திரும்புவது எளிதான காரியமாக இருக்க வேண்டும். ஆனால் ஏனென்று தெரியவில்லை, நமக்குத்தான் அது கடினமானதாக இருக்கிறது. உலகத்தில் உள்ள மற்றவர்களை விட மனம் திரும்புவது நமக்குத்தான் எளிதாக இருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு இல்லை என்பதே வருந்தத்தக்க ஒரு காரியம். ஒரு சபை கூட்டத்திலே உறுப்பினர் ஒருவர் எழுந்து, சபையின் மூப்பர்கள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியம், ஏன் சபையின் போதகர் கூட இந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்திலே தவறுகிறார், ஆகவே எல்லாருமே மனம் திரும்பி தேவனிடத்திலே நெருங்கி சேர்வது அவசியம் என்று சொன்னார். உடனே எல்லாரும் அவரை தாறுமாறாக பேசி அவமானப்படுத்திவிட்டார்கள். அவர் மனமுடைந்து போய்விட்டார். சபையின் குழுவினரை பார்த்து மனம் திரும்ப சொன்னதற்கு இதுவே கிடைக்கும் பரிசு. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை பார்த்து, நாங்கள் எங்கே திரும்ப வேண்டும், நாங்கள் எவ்வாறு மனம் திரும்ப முடியும், நாங்கள் நல்லவர்கள், எங்களுக்கு மனம் திரும்புதலெல்லாம் அவசியமில்லை, வெளியே நின்று கொண்டிருக்கும் அந்த கூட்ட ஜனங்கள் எல்லாரும் தான் மனம் திரும்ப வேண்டியது அவசியம் என்றார்கள். அருமையானவர்களே, இன்று நம்முடைய சபையிலே கூட இப்படிப்பட்ட மனப்பான்மை உள்ளவர்கள் இருக்கலாம். தன்னை தவிர மற்றவர்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டியவர்கள் என்றே அவர்கள் நினைப்பார்கள். நண்பரே, நாமும் மனம் திரும்ப வேண்டியது இருக்கிறது. இன்று அநேகருக்கு மல்கியா புத்தகம் ஒரு இனிமையான புத்தகமாக இருப்பதில்லை. ஆனால் இதை நான் விரும்புகிறேன். காரணம், நம்மோடு எவ்வாறு கர்த்தருடைய வார்த்தை பேச வேண்டுமோ அவ்வாறே இந்த புத்தகம் நம்மோடு கூட பேசுகிறதாய் இருக்கிறது. சில மருத்துவர்கள் நோயாளிகளின் நோயை மறைத்து சொல்ல வேண்டிய உண்மையை சொல்லாமல் விட்டுவிடுவார்கள். நோயின் கொடுமையை சொல்லாமல் அவர்களை உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளை சொல்வார்கள். ஆனால் நோயாளியினிடத்திலே உண்மையை சொல்லவே நோயாளி விரும்புவான். சில மருத்துவர்கள் உள்ளதை உள்ளபடியே சொல்லிவிடுவார்கள். அதேபோல நித்தியமான நம்முடைய ஆத்மாவை குறித்த ஆவிக்குரிய காரியத்திலே உண்மையானது சொல்லப்பட வேண்டியது அவசியமானதாயிருக்கிறது. அது நமக்கு ஒருவேளை வெறுப்பை கசப்பை கொண்டு வருகிறதாக இருந்தாலும் ஆவிக்குரிய குறைகளை உள்ளதை உள்ளபடியே சுட்டிக்காட்ட வேண்டியது அவசியம். தேவன் உள்ளதை உள்ளதென்று சொல்வதற்கு அஞ்சுகிறவர் அல்ல, அவர் அப்படியே சொல்லுவார். இப்பொழுது இந்த ஜனங்கள் கூறும் ஏழாவது கடுமையான வார்த்தைகளை பார்க்கப் போகிறோம். தேவனுக்கு எதிராக இந்த ஜனங்கள் எட்டு முறை மரியாதையற்ற பதிலை கொடுத்தார்கள். எட்டு முறை தேவனுடைய குற்றச்சாட்டுகளை அடங்காத பிள்ளைகளைப் போல இஸ்ரவேல் ஜனங்கள் புறக்கணித்து விட்டார்கள். எட்டு முறையும் அவர்கள் ஒன்றும் அறியாதவர்களைப் போல நடந்து கொண்டு அந்த குற்றச்சாட்டுகளின் தன்மையை, அதன் வலிமையை அற்றுப்போக பண்ணினார்கள். அவர்கள் பக்தியுள்ளவர்களைப் போல பாசாங்கு செய்து கொண்டு அதற்கு பதில் அளிப்பதை தவிர்த்து விட்டார்கள். மல்கியா மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை பாருங்கள். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உமை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. ஆலய ஆராதனை முடிவிலே ஆசீர்வாதம் சொல்வதற்கு பதிலாக அநேக சபைகளிலே இவ்வாறு சொன்னால் நன்றாக இருக்கும். திருடர்களே, நில்லுங்கள். நீங்கள் தேவனை கொள்ளையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இதை நிறுத்துங்கள் என்று சொல்ல வேண்டும். இதற்கு சபையார், நீங்கள் எங்களை குறித்து சொல்லவில்லை, நாங்கள் தாராளமாகத்தான் காணிக்கை தட்டிலே போட்டிருக்கிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் அப்படி செய்திருக்கிறார்களா? இங்கே கவனிங்கள். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உமை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? இதற்கு தேவனுடைய பதில் என்ன? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. தேவன் இந்த ஜனத்தினிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள விரும்புகிறார் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் அது தவறான கருத்து. தேவன் உண்மையிலேயே என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால், அவர்களை ஆசீர்வதித்தார். பின்னர் அவர்களை பார்த்து, நான் உங்களை பத்தில் ஒன்பது பகுதியை வைத்துக் கொள்ள விரும்புகிறேன், நீங்கள் பத்தில் ஒரு பகுதியை மட்டும் என்னிடத்திலே திரும்ப கொடுங்கள் என்று கூறினார். நாம் இந்த காரியத்திலே அநேக விஷயங்களை சரி செய்து கொள்ள வேண்டியது அவசியமானதாயிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்தவரை அவர்கள் ஒரு தசம பாகத்தை மட்டும் கொடுக்கவில்லை என்பதை நீங்கள் வேதத்தை ஆழ்ந்து வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ள முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுத்த தசம பாகங்களை குறித்து ஒரு தேவ ஊழியர் கூறும் காரியங்களை சற்றே கவனியுங்கள். உபாகமம் பதினெட்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே நாம் பார்க்கிறது போல, அவர்கள் முதற் பலனை செலுத்தும் பொழுது தானியம், திராட்சரசம், எண்ணெய், ஆட்டு ரோமம் போன்றவற்றிலே ஆறில் ஒரு பகுதிக்கு குறையாமல் கொடுக்க வேண்டும். இஸ்ரவேலர் பல தசம பாகங்களை செலுத்த வேண்டியதாயிருந்தது. விளைச்சலின் முதல் பலன் கொடுக்கப்பட்ட பிறகு இருக்கும் மீதியானவற்றிலேயும் பத்தாவது பகுதி கொடுக்கப்பட வேண்டும். அது லேவியர்களின் வாழ்க்கைக்காக கொடுக்கப்பட வேண்டும். லேவியராகமம் 27 அதிகாரம் 30-33 வசனங்களிலே இதை நீங்கள் பார்க்கலாம். இரண்டாவதாக, லேவியர்கள் தாங்கள் பெற்ற தசம பாகத்திலே பத்தில் ஒரு பங்கை ஆசாரியர்களுக்கு கொடுக்க வேண்டும். இதை குறித்து எண்ணாமும் 18 அதிகாரம் 26-28 வசனங்களிலே நாம் வாசிக்கலாம். மூன்றாவதாக, ஆசரிப்பு கூடாரத்திலே லேவியர்களுக்கு அவருடைய குடும்பத்தின் தேவைகளுக்காக இரண்டாவது பத்தாவது பகுதி சபையாரால் கொடுக்கப்பட்டது. இதை குறித்து உபாகமம் 12 அதிகாரம் 17 வசனத்திலே நாம் வாசிக்கலாம். நான்காவதாக, ஏழைகளுக்காக ஒவ்வொரு மூன்றாவது வருஷத்திலும் மற்றொரு பத்தில் ஒரு பகுதி செலுத்தப்பட வேண்டும். உபாகமம் 14 அதிகாரம் 28-29 வசனங்களிலே இதை பார்க்கிறோம். இவ்வாறு இஸ்ரவேல் ஜனங்கள் பல தசம பாகங்களை செலுத்தினார்கள். இப்பொழுது இந்த கடைசி பகுதியான தசம பாகத்தை சற்றே கவனியுங்கள். உபாகமம் 14 அதிகாரம் 28-29 வசனங்களிலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. இது இன்றைய நாட்களுக்கும் மிகவும் தேவையான ஒன்று. பொதுவாக இந்த அநேகர் ஏழைகளுக்கு உதவுகிறார்கள். நம்முடைய அரசாங்கமும் ஏழைகளுக்கு உதவுவதற்காக அநேக திட்டங்களை வகுத்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் சபையே இந்த காரியத்திலே அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கருதுகிறேன். சபையே ஏழைகளுக்கு உதவுவதற்கு அதிக வழிமுறைகளை கண்டுபிடித்து செயல்படுத்த வேண்டும். நாம் அதிலே குறைவுபட்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். தேவன் இஸ்ரவேல் சபையாருக்கு கொடுத்த ஆலோசனையை உபாகமம் 14 அதிகாரம் 28-29 வசனங்களிலே பார்க்கிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். உபாகமம் 14:28-29. மூன்றாம் வருஷத்தின் முடிவிலே அவ்வருஷத்தில் உனக்கு வந்த பலன் எல்லாவற்றிலும் தசமபாகத்தை பிரித்து உன் வாசல்களில் வைக்க கடவாய். லேவியனுக்கு உன்னோடே பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்பொழுது உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எனவே தேவனுடைய கட்டளைப்படி ஆரம்ப நாட்களிலே ஏழைகளுக்காக ஒவ்வொரு மூன்றாவது வருடமும் அவர்கள் இன்னும் ஒரு தசமபாகம் செலுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். சரி, தேவன் இஸ்ரவேலிலே தசமபாகத்தை கேட்டாரானால் நம்மை குறித்த காரியம் என்ன? அவர்கள் அநேக தசமபாகங்களை செலுத்த வேண்டியதாக இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளும்பொழுது நாமும் சிலவற்றை அறிந்து கொள்கிறோம். நாம் நம்முடைய தசமபாகத்தை, நம்முடைய காணிக்கை குறித்து நம்முடைய சிந்தையை சரி செய்து கொள்ள வேண்டியது அவசியம். நாம் கிருபையின் நாட்களிலே வாழ்கிறோம். இஸ்ரவேலின் கொடுத்தலை விட நம்முடைய கொடுத்தல் வித்தியாசமானது. அவர்களுடைய அடிப்படையிலிருந்து விசுவாசிகளின் கொடுத்தல் முற்றிலும் மாறுபட்டது. நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்பதிலே மாற்றமில்லை. ஆனால் வித்தியாசமான முறையிலே, வித்தியாசமான அடிப்படையிலே நாம் கொடுக்க வேண்டும். சபைக்கு தசமபாகம் என்ற நியாயப்பிரமாணம் கிடையாது. அதற்காக அந்த முறைப்படியாக சிலர் தேவனுக்கு செலுத்துவதை விட்டுவிட வேண்டும் என்பது அர்த்தமல்ல. தேவன் ஒருவேளை அவ்வாறு கொடுக்கும்படி அவர்களை நடத்தியிருக்கலாம். இருந்த போதிலும் ஆதி திருச்சபையினர் எவ்வாறு தேவனுக்கு கொடுத்தார்கள் என்பதை சற்றே நாம் சிந்திப்போம். பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய பொழுது 2 கொரிந்தியர் 8:2 என்ன சொல்கிறார்? அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தருத்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மக்கதோனியர் மிகவும் வறுமையிலே இருந்தாலும் தாராளமாக கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து 2 கொரிந்தியர் 8:3 பாருங்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன் என்கிறார். அதாவது அவர்கள் 1/10 தாண்டி கொடுத்தார்கள். தசம பாகம் என்பது அவர்களுடைய சிந்தையிலும் நுழையவில்லை. அவர்கள் தேவன் பேரிலே கொண்ட அன்பினாலேதான் அவ்வாறு கொடுத்தார்கள். மேலும் அவர்களுடைய இந்த கொடுக்கும் பண்புக்கு பவுல் ஒரு காரணத்தை குறிப்பிடுகிறார். 2 கொரிந்தியர் 8:4 தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். பார்த்தீர்களா, கொடுப்பது என்பது ஐக்கியமாய் இருக்கிறது. இது ஐக்கியத்தின் ஒரு பகுதியாகவும் சபையின் ஆராதனையின் ஒரு பகுதியாகவும் இருக்கின்றது. 2 கொரிந்தியர் 8:5 வாருங்கள். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களைத்தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்புக் கொடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஆகவேதான் அவிசுவாசிகள் தேவனுக்கு கொடுக்கும் காணிக்கை ஊழியத்திற்கு கொடுக்கும் காணிக்கை அருவறுப்பானது, அதை ஏற்றுக்கொள்வது நல்லதல்ல. அவிசுவாசிகள் கொடுப்பது அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர இயலாது. இப்படிப்பட்டவர்கள் தொடர்ந்து கொடுத்தாலும் பிரயோஜனமில்லை. தேவன் தம்முடைய பிள்ளைகளையே கொடுக்கும்படியாக அழைக்கிறார். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை இஸ்ரவேலின் ஆசாரியர்களே தங்கள் தோள்களின் மீது வைத்து சுமந்தார்கள் என்பதை நீங்கள் கவனித்து பார்த்திருக்கிறீர்களா? இந்த பெட்டியை சுமப்பதற்கு தேவன் வெளியில் உள்ள சிலரை அழைத்திருக்கலாம், அல்லது மற்ற பொருட்களை சுமக்கிற மாட்டு வண்டியிலே வைத்து பெட்டியை சுமந்து வர அழைப்பு கொடுத்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டி ஆசாரியர்களின் தோளின் மீது வைத்தே சுமந்து வர தேவன் கட்டளையிட்டார். நாம் தேவனுடைய செய்தியை அறிவிக்க வேண்டுமென்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டு மற்றவரிடத்திலே செல்ல வேண்டுமென்றால் அதை அவருடையவர்களே சுமக்க வேண்டும். அதாவது தேவனுடைய பிள்ளைகளே அந்த ஊழியத்தை செய்ய காணிக்கை கொடுக்க வேண்டும். விசுவாசிகளே ஊழியத்தை செய்ய வேண்டும். விசுவாசிகளாக இல்லாதவர்கள், தேவ பிள்ளைகளாக இல்லாதவர்கள் ஊழியத்திற்காக காணிக்கை கொடுக்க தேவன் அழைக்கவில்லை. 2 கொரிந்தியர் 8:8 பாருங்கள். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். அருமையானவர்களே, நீங்கள் தேவனுக்கு கொடுப்பதன் மூலம் உங்கள் கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பை நீங்கள் நிரூபிக்கிறீர்கள் அல்லது வெளிப்படுத்துகிறீர்கள். அவர் உங்களை கொடுக்கும்படி கேட்கவில்லை. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்று பாடுகிறோம் அல்லவா? இது வேத வசனத்திற்குள் இல்லாத பாடல்களிலே ஒன்று. இயேசு ஒருபொழுதும் உங்களை பார்த்து இப்படிப்பட்ட கேள்வியை கேட்பதில்லை. யோவான் 14:15 என்ன சொல்கிறார்? நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்றுதான் அவர் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 8:9 என்ன வாசிக்கிறோம்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. நீங்கள் சந்தோஷத்தோட பெருங்களிப்போட தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் வலியுறுத்துகிறார். ஒரு ஊழியர் இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி பார்க்க சென்றிருந்த பொழுது ஒரு வழிகாட்டி அவரை அழைத்து சென்று சுற்றி காட்டினார். அவ்வாறு செல்லும்பொழுது அங்கே உள்ள வரி வசூலிக்கும் கட்டிடத்தை அந்த வழிகாட்டி சுட்டிக்காட்டி, இது எங்களுக்கு புதிய அழுகையின் சுவர் என்று மனம் திறந்து கூறினாராம். ஆம், வரி கடுமையாக இருப்பதனால் அதை மக்கள் அழுது அழுதே கட்டுகிறார்கள். அதேபோன்று இன்று அநேகருக்கு காணிக்கை தட்டு ஒரு அழுகையின் சுவர் போல இருக்கிறது. சிலர் அவ்வாறு அதை நினைக்கிறார்கள். ஐயா, காணிக்கை எடுக்க போகிறார்களா? காணிக்கை போட வேண்டுமே என்று அழாத குறையாக காணிக்கை செலுத்துகிறார்கள். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, காணிக்கை செலுத்துவது என்பது நமது ஆராதனையின் ஒரு மகிழ்ச்சியான பகுதியாக இருக்க வேண்டும். உங்களால் மகிழ்ச்சியாக கொடுக்க இயலவில்லை என்றால் நீங்கள் தயவு செய்து கொடுக்க வேண்டாம். நீங்கள் வருத்தத்துடனும் துக்கத்துடனும் கொடுப்பதால் உங்களுக்கு ஒரு நன்மையும் வரப்போகிறதில்லை, இது உறுதி. 2 கொரிந்தியர் 8:9 அப்போஸ்தலனாகிய பவுல் தொடர்ந்து கிறிஸ்தவர்கள் எதின் அடிப்படையிலே கொடுக்க வேண்டும் என்பதனை குறித்து பேசுகிறார். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் 1/10 மேலாக கொடுக்க வேண்டியது அவசியம். இஸ்ரவேல் அவ்வாறு 1/10 மேலாக கொடுத்தது. அவர்கள் 4 தசமபாகங்களை செலுத்தினார்கள் என்று நாம் வாசித்தோம். ஒரு போதகரிடத்திலே சபை உறுப்பினர் ஒருவர் தசமபாகத்தை பற்றி பேசும்படி அடிக்கடியாக கேட்டுக்கொண்டே இருந்தார். அவர் ஒரு சிறந்த வியாபாரி, ஒழுங்காக தசமபாகத்தை செலுத்திக் கொண்டிருந்தவர். இந்த போதகர் அவர் எத்தனையோ முறை அவ்வாறு கேட்ட பிறகும் சபையிலே தசமபாகத்தை குறித்து பேசவே இல்லை. ஒருமுறை அந்த வியாபாரி இவ்வாறு கேட்டதும் போதகர் இந்த 2 கொரிந்தியர் 8:10 தேவனுக்கு கொடுத்தலை பற்றி விளக்கினார். அதை விளக்கி காண்பித்துவிட்டு, கிறிஸ்தவர்கள் 1/10 காட்டிலும் அதிகமாக தேவனுக்கு கொடுக்க வேண்டியது அவசியம் என்றார். நீங்கள் 1/10 கர்த்தருக்கு கொடுக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். நீங்கள் நன்றாக சம்பாதிக்கிறீர்கள், ஆகவே நீங்கள் 10 மேல் கொடுக்கலாம் என்றே நான் கருதுகிறேன் என்று சொன்னார். அவ்வாறு சொன்னபொழுது அந்த வியாபாரியின் கண்கள் எரிச்சலை காண்பித்தது. அதற்கு பிறகு அந்த வியாபாரி அந்த போதகரிடத்திலே வந்து தசமபாகத்தை குறித்து பேசும்படியாக ஒருபொழுதும் கேட்கவில்லை. அவருக்கு பத்தில் ஒன்று செலுத்துவதே திருப்தியாக இருந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற எல்லா வருமானங்களிலேயும் பத்தில் ஒரு பகுதியை முதலாவது கொடுக்கிறீர்களா? ஆனால் உண்மையாகவே நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிற ஒருவராயிருப்பீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு திருப்தி கொடுக்காது. மேலும் மேலும் கர்த்தருக்கு கொடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் உங்களுக்கு ஏற்படும். ஆம், தேவனுடைய பிள்ளைகள் பத்தில் ஒரு பகுதிக்கும் மேலாக தேவனுக்கு காணிக்கையாக செலுத்த வேண்டும். இது உங்கள் உள்ளத்திலே எழும் தேவ அன்பினாலே கொடுக்கப்பட வேண்டியது. இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுவார், நீங்கள் என் மீதுள்ள அன்பினாலே கொடுக்கவில்லை என்றால் காணிக்கை செலுத்தாதீர்கள். வார்த்தையானது வெளியில் மக்களை சென்றடைய வேண்டும் என்று நீங்கள் உண்மையிலேயே விரும்பினால் கொடுங்கள் என்பார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றும் அநேக தேவ மனிதர்கள் செல்வந்தர்களாக இருந்து கர்த்தருடைய ஊழியங்களுக்கு தாராளமாக காணிக்கை கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும். உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை நான் கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். போதகர் ஒருவர் இளவயதிலேயே மறித்து போனார். அவருடைய மகன் சிறுவனாக இருந்தான். அவருடைய தகப்பனார் இறந்துவிட்ட அந்த வேளையிலே இவன் மற்ற வீடுகளிலே சென்று துணிகளை துவைப்பதற்காக சேகரித்துக் கொண்டு வந்து தனது தாயாரிடம் கொடுத்தான். அந்த தாயார் அந்த துணிகளை துவைத்து கொடுத்து வந்த சம்பாத்தியத்திலே குடும்பம் பிழைத்தது. அவ்வாறு பாடுபடும் பொழுது அந்த சிறுவன் தன் உள்ளத்திலே ஒரு தீர்மானம் செய்தான். தான் வளர்ந்த பின்னர் பணம் சம்பாதித்து கர்த்தருடைய ஊழியக்காரரின் விதவையான மனைவிமார் தனது தாயைப் போல பாடுபடாதவாறு பார்த்துக் கொள்வேன் என்று முடிவு செய்தான். அவ்வாறு அவன் ஜேசி பென்னி ஸ்டோர் என்று ஒரு கடை வைத்து தனது கடை விருத்தியான பொழுது ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்த பொழுது அவன் அநேக கிராமங்களை உண்டாக்கினான். அதிலே ஓய்வு பெற்ற ஊழியர்களையும் அவருடைய மனைவிகளையும் விதவையான ஊழியர்களின் மனைவிகளையும் தங்க செய்தான். தேவனை அங்கீகரித்த இப்படிப்பட்ட மனிதர்களை தேவன் ஆசீர்வதித்தார், இன்றும் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இதை தேவன் மீது கொண்டுள்ள அன்பினாலே செய்ய வேண்டும். அப்பொழுதே தேவன் அதை அங்கீகரிப்பார். இதை குறித்து நீங்கள் சிந்தனை செய்யுங்கள். தெளிவான ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளே கடந்து வாருங்கள். இன்றைக்கும் டிரான்ஸ்வல் ரேடியோ இந்தியா ஊழியங்களுக்காக அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் பாரத்தோடும் தியாகத்தோடும் கொடுத்து வருகிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நிச்சயம் பதிலளிப்பார். கட்டாயத்தினாலே அல்ல, ஆண்டவர் மேலே உள்ள அன்பினாலே மனமோந்து கொடுக்கும்பொழுது ஆண்டவர் அதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறார். கர்த்தருடைய கிருபை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். சகரியா 4:6 பின்பாகம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். சகரியா 4:6 பின்பாகம்.
நேயர்களே, டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் தமிழ் நிகழ்ச்சிகளை காலை 6:15 மணி முதல் இதே அலைவரிசையில் தொடர்ந்து கேளுங்கள்.